லூக்கா அதிகாரம் 16. இயேசு அவரது சீஷரை நோக்கி,
ஒரு காலத்தில் ஒரு செல்வந்தன் வாழ்ந்து வந்தான். வியாபாரத்தை கவனிக்கும் பொருட்டு அவனிடம் ஓர் அதிகாரி இருந்தான். அந்த அதிகாரி ஏமாற்றுவதாக அச்செல்வந்தனுக்கு புகார்கள் வந்தன. எனவே அந்த அதிகாரியை அழைத்து அவனை நோக்கி, உன்னை குறித்து தவறான செய்திகளை கேள்விப்பட்டேன். எனது பணத்தை எவ்வாறு பயன்படுத்தினாய் என்பதற்கான அறிக்கையை கொடு. இப்போது நீ எனக்கு அதிகாரியாக இருக்க முடியாது என்றான். பின்னர் அந்த அதிகாரி தனக்குள்ளேயே, நான் என்ன செய்வேன்? என் எஜமானர் என்னை வேலையில் இருந்து அகற்றிவிட்டார். குழிகளை தோண்டும் அளவு வலிமை என்னிடம் இல்லை. பிச்சை எடுக்க வெட்கப்படுகிறேன். நான் என்ன செய்ய வேண்டுமென எனக்கு தெரியும். நான் வேலையை இழக்கும்போது பிற மக்கள் தம் வீட்டுக்குள் என்னை வரவேற்கும்படியான ஒரு செயலை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். எனவே அந்த அதிகாரி எஜமானனுக்கு கடன் தர வேண்டியவர்களை அழைத்தான். முதலாம் அவனை நோக்கி, எனது எஜமானனுக்கு நீ கொடுக்க வேண்டிய கடன் எவ்வளவு என்றான். அவன், நான் 100 குடம் ஒலிவ எண்ணெய் கடன்பட்டிருக்கிறேன் என்றான். அதிகாரி அவனிடம், இதோ உன் பற்று சீட்டு, சீக்கிரம் நீ உட்கார்ந்து உன் பற்றை குறைத்து 50 குடம் என்று எழுது என்றான். பின் அதிகாரி மற்றொருவனை நோக்கி, எனது எஜமானனுக்கு நீ திருப்ப வேண்டிய கடன் எவ்வளவு என்றான். அவன், நான் 100 மரக்கால் கோதுமை கடன்பட்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னான். உடனே அதிகாரி அவனிடம், இதோ உனது பற்று சீட்டு, இதை குறைத்து 80 மரக்கால் என்று எழுது என்றான். பின்னர் எஜமானன் நம்பிக்கைக்கு தகுதியற்ற அந்த அதிகாரியை அவன் திறமையாக செய்ததாக பாராட்டினான். ஆம், உலகத்துக்குரிய மனிதர் தங்கள் காலத்து மக்களோடு வியாபாரத்தில் ஆவிக்குரிய மனிதர்களை காட்டிலும் திறமையானவர்களாக காணப்படுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனிடம் நட்பை காப்பாற்றும் பொருட்டு இந்த உலகத்தில் உனக்குரிய பொருட்களை எல்லாம் பயன்படுத்து. அந்த பொருட்கள் எல்லாம் அழிந்த பின்னர் என்றும் நிலைத்திருக்கிற வீட்டில் நீ வரவேற்கப்படுவாய். சிறிய காரியங்களில் நம்பிக்கைக்கு உகந்த மனிதன் பெரிய காரியங்களிலும் நம்பிக்கைக்கு ஏற்றவனாயிருப்பான். சிறிய காரியங்களில் நம்பிக்கைக்கு தகாதவனாக இருப்பவன் பெரிய காரியங்களிலும் அவ்வாறே இருப்பான். உலக செல்வங்களிலும் நீங்கள் நேர்மையற்றவர்களாக இருக்கும்போது உண்மையான செல்வத்திலும் நீங்கள் நேர்மையற்றவர்களாகவே இருப்பீர்கள். யாராவது ஒருவருக்குரிய பொருட்களில் உங்களை நம்ப முடியாவிட்டால் உங்களுக்கு சொந்தமாக எந்த பொருளும் கொடுக்கப்பட மாட்டாது. ஒரே நேரத்தில் 2 எஜமானர்களுக்கு பணிபுரிய எந்த வேலைக்காரனாலும் முடியாது. அந்த வேலைக்காரன் 1 எஜமானனை வெறுத்து மற்ற எஜமானனை நேசிப்பான். அல்லது அவன் ஒருவனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக நடந்து கொண்டு மற்றவனிடம் வேறு முறையில் நடந்து கொள்வான். தேவனுக்கும் பணத்துக்கும் ஒருங்கே சேவை செய்ய உங்களால் இயலாது
என்றார். பரிசேயர்கள் இச்செய்திகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பணத்தை நேசித்ததால் இயேசுவை விமர்சித்தார்கள். இயேசு பரிசேயர்களை நோக்கி,
மக்களின் முன்பாக நீங்கள் நல்லவர்களாக நடந்து கொள்கிறீர்கள், ஆனால் உங்கள் இதயத்தில் உண்மையாகவே என்ன இருக்கிறதென தேவன் அறிவார். மனிதர் முக்கியமாக கருதும் காரியங்கள் தேவனின் வெறுப்புக்கு உரியவை ஆகின்றன. மோசேயின் சட்டத்திற்கிணங்கவும் தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களுக்கேற்பவும் மக்கள் வாழ்வதை தேவன் விரும்பினார். ஆனால் ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் காலம் தொடங்கி தேவனின் ராஜ்யத்தை பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டு வருகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் செல்வதற்கு பலர் மிகவும் முயன்று வருகிறார்கள். வேத வாக்கியங்களில் காணப்படுகிற ஒரு எழுத்தின் ஒரு சிறிய பகுதியை கூட மாற்ற முடியாது. அதை காட்டிலும் வானமும் பூமியும் அழிந்து போவதே எளிதாக இருக்கும். ஒருவன் தனது மனைவியை விவாகரத்து செய்து இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டால் அவன் விபச்சாரம் என்னும் பாவத்தை செய்தவன் ஆவான். விவாகரத்துக்கு உட்பட்ட ஒரு பெண்ணை மணந்து கொள்பவனும் தீய விபச்சாரம் என்னும் குற்றத்திற்கு உட்பட்டவன் ஆவான்
என்றார்.
விலை உயர்ந்த ஆடைகளை எப்போதும் அணிந்து கொண்டிருந்த ஒரு செல்வந்தன் இருந்தான். ஒவ்வொரு நாளும் விருந்துண்டு கழிக்கும் அளவுக்கு மிகுந்த செல்வந்தனாக இருந்தான். லாசரு என்று அழைக்கப்பட்ட மிகவும் ஏழையான மனிதனும் இருந்தான். லாசருவின் சரீரம் முழுவதும் புண்ணாக இருந்தது. செல்வந்தனின் வீட்டு வாசலருகே லாசரு அடிக்கடி படுத்து கிடப்பான். செல்வந்தனின் மேசையில் மீதியாக விடப்பட்ட உணவு துணுக்குகளை உண்பதற்கு அவன் விரும்பினான். நாய்கள் வந்து அவனது புண்களை நக்கின. பின்னர் லாசரு இறந்தான். தேவ தூதர்கள் லாசருவை எடுத்து சென்று ஆபிரகாமின் மடியில் வைத்தனர். செல்வந்தனும் இறந்து அடக்கம் செய்யப்பட்டான். அவன் பாதாளத்துக்கு அனுப்பப்பட்டு மிகுந்த வேதனையை அனுபவித்தான். தொலைவிலேயே ஆபிரகாம் தன் மடியில் லாசருவை ஏந்தி கொண்டிருப்பதை செல்வந்தன் பார்த்தான். அவன், "தந்தை ஆபிரகாமே, என்னிடம் இரக்கம் காட்டுங்கள். அவனது விரலை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர்விக்குமாறு லாசுருவை என்னிடம் அனுப்புங்கள். இந்த நெருப்பில் நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன்" என்று சத்தமிட்டு கூறினான். ஆனால் ஆபிரகாம், "எனது மகனே, நீ உலகில் வாழ்ந்ததை நினைவு கூர்ந்து கொள். வாழ்வின் நல்ல பொருட்கள் அனைத்தும் உனக்கிருந்தன. லாசருவிற்கு எல்லா தீமைகளும் நேர்ந்தன. இப்போது அவனுக்கு இங்கு ஆறுதல் கிடைக்கிறது. நீயோ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய். மேலும் உனக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய பிளவு உள்ளது. உனக்கு உதவுவதற்காக யாரும் இங்கிருந்து அங்கு கடந்து வர முடியாது" என்றான். செல்வந்தன், "அப்படியானால் தயவு செய்து பூமியிலிருக்கும் என் தந்தையின் வீட்டுக்கு லாசுருவை அனுப்புங்கள். எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். கொடுமை மிகுந்த இந்த இடத்துக்கு அவர்கள் வராதபடிக்கு லாசுரு எனது சகோதரர்களை எச்சரிக்கட்டும்" என்றான். ஆனால் ஆபிரகாம், "அவர்கள் படிப்பதற்கு மோசேயின் சட்டங்களும் தீர்க்கதரிசிகளின் நூல்களும் உள்ளன. அவர்கள் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளட்டும்" என்றான். ஆனால் செல்வந்தன், "இல்லை தந்தை ஆபிரகாமே, இருந்தோரிலிருந்து ஒருவன் சென்று கூறினால் அவர்கள் நம்பிக்கை கொண்டு தம் மனதையும் வாழ்வையும் மாற்றிக்கொள்வார்கள்" என்றான். ஆனால் ஆபிரகாம் அவனை நோக்கி, "இல்லை, உனது சகோதரர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிசாய்க்கவில்லை என்றால் இறந்தோரில் இருந்து வருகின்ற ஒருவன் கூறுவதையும் கேட்க மாட்டார்கள்" என்றான்.
என இயேசு கூறினார்.